இசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழம்பியிருந்து இன்றைய முத்தமிழ் ஓசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் மாதம் 21 சனிக்கிழமை 2019 ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் எமது முத்தமிழோசை வானொலியிலும் செவிமடுக்க தயாராக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கங்கள். பழமை போன்று நண்பர் லக்மன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே முகப்பு திருக்கருடன் தயாராக இருக்கின்றார். வணக்கம் லக்மன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
ஆமாம், சொல்லுங்கள் உங்களுடைய முகப்பு திருக்குறளை.
இன்று நாம் பொருட்பாளரிலிருந்து பேதமை என்னும் அதிகாரத்திலிருந்து 2 திருக்குறள்களை பார்க்கிறோம். அவை மிகவும் தெளிவாக இருக்கின்றன. பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். ஒருவனுக்கு பேதமை எல்லாவற்றிலும் மிக்க பேதமை தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் தன் விருப்பத்தை செலுத்துவதே ஆகும் என்று தெரிவிக்கிறார். பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். அடுத்ததாக, நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். அதாவது, தகாதவற்றிற்கு நாணாமல் இருத்தல், தக்கவற்றை நாடாமல் இருத்தல், அன்பு இல்லாமை, நன்மை ஒன்றையும் விரும்பாமை ஆகியவை பேதையின் தொழில்கள் என்று தெளிவாக தெரிவிக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில்.
ஆமாம் லக்மன், உண்மையிலே நல்ல 2 திருக்குறளை எமது நேயர்களுக்காக இந்த காலை வழியிலே தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று உலகத்திலே பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு விடயமாக தமிழர்களினுடைய கட்டிடக்கலை ஆச்சரிய குறியோடு பார்க்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவினுடைய தஞ்சை பெருங்கோயில், அந்த பெருங்கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்ற விதம் இன்றைய புகழ்பெற்ற பொறியியலாளர்களுக்கு கூட அது பெரிய ஆச்சரியமான விடயமாக இருந்து வருவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் அது பற்றிய சில கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியிலே தருவதாக சொல்லியிருந்தீர்கள், சொல்லுங்கள் அது பற்றி.
நிச்சயமாக திரு ஷான் அவர்களே, நாம் தஞ்சை பெரிய கோயில் பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் அது 1000 தாண்டி அதற்கு மேலும் நன்றாக நின்று கொண்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோவில் சிறப்புகளை நாம் பெருவரையாக மக்களிடையே இருந்து நாம் பெற்றாலும் அதனுடைய ஆராய்ச்சியின் மூலம் காணும்பொழுது நமக்கு என்னவோ புலகாகிதம் அடைகிறது. தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் ஆலயம் அல்லது தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாகும். இக்கோவில் 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தமிழகத்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமான இது 1987 உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கோயில் தமிழரின் கலைத்திறமையையும் பாரம்பரியத்தையும் உலகிற்கு சொல்கிறது. சரி, தஞ்சை பெரிய கோவில் சிறப்புகள் மற்றும் அதன் அம்சம் என்னவென்றால், இக்கோயில் கோபுரத்தின் நிழல் எப்போதும் கீழே விழுவதே இல்லையாம். தஞ்சை பெரிய கோவிலின் மிக மிக முக்கியமான சிறப்பு அது. தஞ்சை பெருவுடையார் கோவில் என்பதின் வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோயில். இக்கோயில் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜேஸ்வரர் கோயில், ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இக்கோவில் துவக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும், பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவில் தல வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது. அதேபோல் ஒரு கோவிலை கட்ட விரும்பினார். அதுவும் கோவில் யாரும் கட்டாத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார். அப்படி கட்டப்பட்ட கோவில்தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் என்பது நாம் உலகம் இயக்கும் தன்னம் இருக்கிறது. இந்த கோவிலை கட்டுவதற்கு வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதுவும் கற்களை செதுக்கி ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு 25 ஆனதாம். பின்பு செதுக்கிய கற்களை செட் செய்வதற்கு 9 ஆனதாம். மொத்தம் 34 ஆனதாம். கோபுரம் மட்டும் தரைத்தளத்தில் இருந்து 216 உயரத்தில் உள்ளதாம். அதன் உச்சியில் உள்ள வட்ட வடிவ பிரம்ம மந்திரக்கல் 80 டன் எடையுள்ள ஒரே கல்லில் ஆனது. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அருகில் உள்ள சாரப்பள்ளம் என்ற ஊர் வரை மணல் கொட்டி அந்த ஒரே ஒரு கல்லை மட்டும் மேலே கொண்டு சென்றார்களாம். இந்த கோபுரத்தின் கலசத்தில் உள்ள நிழல் கீழே விழாதபடி கட்டப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகளில் கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்து பார்த்து வியந்து போகின்ற கோவிலாகும் இது. சொல்லுங்க.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு படத்தை பார்த்திருக்கின்றோம். அந்த நாட்களிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பெரு நடிப்பிலே வெளிவந்த ராஜ ராஜ சோழன் திரைப்படம். அந்த திரைப்படத்திலே சிறந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கோயிலோடு தொடர்புடைய வகையிலே நீங்கள் அது பற்றி ஒரு பாடலை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்ன நினைக்கின்றீர்கள்?
நிச்சயமாக. தஞ்சை பெரிய கோயில் என்று தொடங்கும் அந்த பாடலை மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல். அதில் பாடியவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி என்று ஒரு நன்றாக படமாக்கப்பட்ட ஏ பி நாகராஜனுடைய கைவண்ணத்தில் உருவான ஒரு படம் அது. அந்த பாடலை கேட்பதற்கு நாம் நிச்சயம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கேட்போமே.
வளர்ந்திட ஆலய உருவாக்கினார் சோழன் உருவாக்கினார்
அந்த சிறந்த பாடலை எமது நேயர்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த தஞ்சை பெருங்கோயில் பற்றி நாங்கள் ஆராய்ச்சி விடயங்களை பற்றி பார்ப்பதாக இருந்தால் இன்னும் பல விடயங்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம் என்றிருக்கின்றேன். சொல்லுங்கள் சில விஷயங்களை.
தெளிவாக ஐயா, ஏனென்றால் இப்பொழுது நாம் கேட்ட அந்த பாடல் இதனோடு ஒத்துப்போவதால் இன்னும் இந்த விவரங்கள் நமக்கு நிறைய வந்து சேரும் பொழுது நன்றாக பதியும் என்று நினைக்கிறேன். இக்கோவில் விமானத்தின் உயரம் 216 அடி, அதாவது 66 மீட்டர் உயரம் கொண்டதாம். தஞ்சை பெரிய கோவில் சிறப்புகள் 2 அல்லது 3 தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோவிலை ராஜராஜன் எழுப்பினார். இத்தகைய இது ஒரு பிரம்மாண்டமான கோயில் சுமார் 34 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் சிறப்புகள் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும். 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார், 23 அடி உயரம் கொண்ட லிங்கம் தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே 13 அடிகள் மற்றும் 16 அடிகளாகும். தஞ்சை பெரிய கோவில் சிறப்புகள் தமிழகத்தில் இதே அமைப்பிலுள்ள கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரம், பிரகதீஸ்வரர் கோயில், தாராசுரம், ஐராவதேஸ்வரர் கோயில், திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் ஆகியவையாகும். 1910 ஆம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு 2010 ஆம் ஆண்டு 1000ஆவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பெரிய கோயில் என அனைவராலும் அழைக்கப்படும் தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக பிரசித்தி பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் இன்றளவும் எப்படி கட்டப்பட்டது என்ற தெளிவான பார்வை கிடைக்கவில்லை. தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை வைத்து கட்டினால் கூட பல ஆண்டுகளாகும் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கோயில் பெயர் மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்று நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? பிரகதீஸ்வரர் இதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரர் கோயில் என்றே அழைக்கப்பட்டது. தற்போது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் எனப்படும் பெயரானது மராட்டிய மன்னர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் கோயிலை மகாசிவன் கோவில் என்றும் அழைத்தார்களாம். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், மதிய வேளைகளில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழல் ஆனது கீழே விழுவதில்லை என்பதாகும். உலகில் அதிகமானதோர் தரிசிக்கும் தமிழ் மன்னன் கட்டிய கம்போடியா அங்கோர்வாட் இந்து கோவில், அதேபோல் கோபுரத்தின் மேல் உள்ள வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரை கல் சுமார் 80 டன் எடை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய அதிசயம். அதைவிட அதிசயமாக அதை எப்படி எவ்வளவு அவ்வளவு மேலே எடுத்துச் சென்றார்கள் என வியக்க வைப்பதாக உள்ளது. கற்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளியிடுவதாகவும், அந்த ஆற்றலானது இந்த ஒற்றை கல்லினாலான மேற்கூரைகள் எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நேர்மறையான எண்ணங்களால் ஆன இந்த ஆற்றலானது இங்கு வரும் பக்தர்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுப்பதுடன் அவர்களையும் மனதளவிலும் உடலளவிலும் ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது. எனவே நாம் இதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். இறுதியாக சில கருத்துக்களை தங்கள் முன்பு வைத்து இந்த உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். தஞ்சை கோயில் வெறும் கோயிலாக மட்டும் பார்க்கப்படாமல் பாரம்பரியம், வரலாறு, தொல்லியல் தன்மை ஆகியவை வியக்க வைக்கும் வகையில் உள்ளதால் யுனெஸ்கோவால் பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழன் வெறும் மன்னனாக இருந்து இந்த கோயிலை கட்டியிருந்தால் கோயிலை கட்டியதாக அவரின் பெயர் மட்டும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கோயிலில் உள்ள கல்வெட்டி கோயிலை கட்ட யார் யார் பணியாற்றினார்களோ, கட்டடக்கலை நிபுணர்களிலிருந்து அவர்களின் துணிகளை செலவு செய்தவர்கள், முடித்திருத்தியவர்கள் என கோயில் பணியிட்ட பணியால் உதவியர்களுக்கு உதவியர்களின் பெயர் கூட கல்வெட்டில் பதிவு செய்திருப்பது ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையையும் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பையும் ராஜராஜ சோழன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பையும் புலப்படுத்துகிறது என்று கூறலாம் இல்லையா?
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே இந்த தலைப்புக்கு பொருத்தமான வகையிலே மற்றொரு பாடலை நேர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். அதாவது, கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அந்த தமிழர்கள், அந்த கால தமிழர்கள் இந்த கல்லிலே கல்லை வைத்து கலைவண்ணம் கண்டார்கள் என்ற வகையிலே அடுத்த ஒரு பாடலை கொடுக்கலாம் என்றும் சொல்லுங்கள். அந்த பாடலை பற்றி,
இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏனென்றால் நாம் ராஜராஜ சோழனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அந்த கட்டிடக்கலையிலிருந்து நாம் பல்லவ காலத்தில் இருந்த மகாபலிபுரம், அதாவது மாமல்லபுரத்தில் எழுந்த அந்த கற்கோயில்களையும் கற்சிலைகளையும் பாடல்களையும் இப்போது நினைவுக்கு கொண்டு வரும் அருமையான பாடல் அது, கல்லிலே கலைவண்ணம் கண்டான். கேட்போமே.
இனிய பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி இலக்கம் 20 பின்லே வீதியிலே அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்விலே ஓக்லாந்தினுடைய பிரபல இசை விற்பனர்கள், பாடல்கள், பாடகிகள் பங்கெடுக்கின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக சுரேந்திரன் மற்றும் ராஜி ஆகியோர் பங்கெடுக்கின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சியோடு கூடிய மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 13 தேதி மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 487 டொமினியன் வீதி போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பு திரைப்படம் ஒன்று தமிழ் மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் புதியவன் ராசையா. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் ஒற்றை பனைமரம். இது இலங்கை தமிழர்களினுடைய பிரச்சனைகளோடு தொடர்புடைய வகையிலே மிகவும் சிறப்பான முறையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு முழுநீள திரைப்படம் தனிநபர் ஒருவருக்கான கட்டணமாக $10 மட்டுமே அறுவீடு செய்யப்படுகின்றது. இந்த நிதியானது எமது தாயக மண்ணிலே போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைப்புக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. எனவே அனைத்து தமிழ் அன்பர்களையும் இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். ஆமாம் லக்வன், அந்த அறிவித்தல்களோடு நிகழ்ச்சியிலே சில செய்தி குறிப்புகளை எமது நேயர்களுக்காக வழங்கினால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்ற வகையிலே முதலாவதாக செய்தி குறிப்பை நீங்களே சொல்லுங்கள்.
முதலாவதாக, ஈரான் பகுதியில் சவுதி போர் விமானங்கள் குண்டு மழை, பல வீரர்கள் பலி, தாக்குதல்கள் தளங்கள் அழிப்பு என்று தலைப்பில் பேசியிருக்கிறோம். சிரியாவின் கிழக்கு பகுதியில் ஈரானிய போராளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை குறிவைத்து சவுதி போர் விமான சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளதாக மேற்கத்திய ஆதாரத்தை மேற்கோள் காட்டி இண்டிபெண்டன்ட் அரேபியா செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதலின் விளைவாக ஈராக்கிய எல்லையிலிருந்து கிழக்கு சிரிய நகரமான அல்பு கமால் பகுதியில் உள்ள ஈரானிய நிலைகள் அழிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பல போராளிகள் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்துள்ளார்கள். அத்துடன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட பல ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அல்பு கமால் பகுதியில் உள்ள ஈரானிய நிலைகள் குறிப்பாக குட்ஸ் படைகள் மற்றும் ஈராக் சிரிய எல்லையில் உள்ள பகுதிகளை குறிவைத்து பிற நாடுகளைச் சேர்ந்த ஜெட் விமானங்கள் உட்பட சவுதி போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியது. அப்பகுதியில் இருந்து கிடங்குகள், பேட்டரிகள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தளம் அனைத்தையும் அழித்தன. சவுதி எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்ட பின்னர் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி மற்ற சவுதி பகுதிகளை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது என்று நம்பப்படுகிறது என பெயர் வெளியிட மறுத்த மேற்கத்திய வட்டாரத்தை மேற்கோள் காட்டி இண்டிபெண்டன்ட் அரேபியா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு அல்பு கமால் நகரம் மற்றும் ஈரானிய போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்து உளவு பறத்ததாக கூறப்படுகிறது. எண்ணெய் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் சவுதியின் இந்த நடவடிக்கை எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே அந்த உலக செய்தியோடு இலங்கை தொடர்பான மற்றொரு செய்தி குறிப்பொன்று, இது எதிர்வரும் குறுகிய காலத்திலே நடைபெற இருக்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு செய்தி குறிப்பொன்று. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு, பிரதமர் இன்று பிறப்பித்துள்ள முக்கியமான உத்தரவு என்ற தலைப்பிலே அந்த செய்தி வந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான ஜனநாயக தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் புதன்கிழமை அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. ஜனநாயக தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ள அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடு திரும்புமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டிருக்கின்றார். பிரதமரின் உத்தரவுக்கு அமைய வெளிநாடு சென்றுள்ள சகல அமைச்சர்களும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடு திரும்ப இருக்கின்றார்கள். ஜனநாயக தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துமாறு 2 பேர் கடிதம் மூலம் பிரதமரிடம் கோரியிருக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச, சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஆகியோரே ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான ஜனநாயக தேசிய முன்னணியின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துமாறு வேட்பாளர் தொடர்பான இறுதி தீர்மானத்துக்கு தமக்கு எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் கிடைக்க வேண்டும் என சிவில் அமைப்புகள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் அறிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்த செய்தி குறிப்பு.
அடுத்த செய்தி மிகவும் சுவாரஸ்யமான செய்தி இருக்கிறது. உலகிலேயே வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்பவர்களில் எந்த நாட்டினர் அதிகம் தெரியுமா? ஐநா வெளியிட்ட தகவல் ஒன்று மிகவும் நல்ல செய்தியாக இருக்கிறது, சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. பாருங்களேன், உலகிலேயே வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்பவர்களில் இந்தியர்களே அதிகம் என்பது ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. ஐநா சபையின் பொருளியல் சமூக விவகாரத்துறையின் மக்கள் தொகை பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2019 உலக அளவில் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 27,200,000 பேர் என தெரிய வந்துள்ளது. இதில் 1,75,000 பேர் இந்தியர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மெக்சிகோவிலிருந்து 1,18,000 மக்களும், சீனாவிலிருந்து 1,07,000 பேரும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்களாம். இதேபோன்று ரஷ்யாவிலிருந்து 1,05,000 பேர் பிற நாடுகளில் குடியேறியிருக்கிறார்களாம். சிரியாவிலிருந்து 82,00,000 மக்களும், வங்காளதேசத்திலிருந்து 78,00,000 மக்களும் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். மேலும் பாகிஸ்தானிலிருந்து 63,00,000 பேர் உக்ரைனிலிருந்து 59 லட்சம் பேரும் அவரவர் நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து 54 லட்சம் பேரும் ஆப்கானிஸ்தானிலிருந்து 51 லட்சம் பேரும் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளார்கள் என்றும் தெரிய வருகிறது. இதேபோன்று பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 51 லட்சம் பேருக்கு இந்தியா இடம் அளித்திருக்கிறது என்றும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2010 ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் 2019 ஆண்டு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 23% அதிகரித்திருக்கிறதாம்.
ஆமாம் லக்வன், இறுதியாக மற்றொரு உலக செய்தி தான். ஆஸ்திரேலிய அரசு எடுத்துள்ள அதிரடி முடிவு மகிழ்ச்சியில் உலக தமிழர்கள் என்ற வகையிலே அந்த செய்தி குறிப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஆஸ்திரேலிய அரசு தமிழ் மொழியை உள்ளடக்கிய புதிய பாடத்திட்டத்தை வெளியிட உள்ளமை உலக தமிழர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது. இது தொடர்பாக மேலும் அறியப்படுவதாவது, ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னியில் வசிப்பவர்களில் 39% மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளில் பிறந்தவர்கள். இந்நிலையிலே ஆஸ்திரேலியாவின் கலாச்சாரத்தை பலமொழி கொண்டதாக அமைய வேண்டும் என்ற நோக்குடன் ஆஸ்திரேலிய பள்ளி பாடத்திட்டத்திலே உலகிலே அதிகம் பேர் பேசக்கூடிய மொழிகளை சேர்க்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த வகையிலே ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண அரசு பள்ளி பாடத்திட்டத்திலே அடுத்த ஆண்டு முதல் தமிழ், இந்தி, பஞ்சாபி, பெர்சியன், மெசிடோனியன் ஆகிய 5 மொழி பாடங்களையும் சேர்க்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நியூ சவுத் வேல்ஸ் மாகாண பள்ளிகளிலே 1 முதல் 12 வரை 2வது மொழியாக பயிற்றுவிக்கப்பட உள்ளது. அதற்கான பாடத்திட்டத்தை நியூ சவுத் வேல்ஸ் மாகாண அரசு வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், இந்தி மொழிகளுக்கு அடுத்தபடியாக தமிழ் ஆஸ்திரேலியாவில் விருப்ப பாடமாக அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த அறிவிப்பு தமிழர்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே நல்லது நேர்களே, அந்த செய்தி குறிப்புகளோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் தொடரும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
நன்றி ஷான். நன்றி நேர்களே. இது இலக்குவன் சொக்கலிங்கம். அடுத்து நாம் கேட்க இருப்பது ஏடு தந்தானடி தில்லையிலே. கேட்போமே.
வந்தேன் அவன் எல்லையிலே.